السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، ولكل أمة جعلنا منسكا ليذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாமகள், சான்றோர்கள், இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அவனுடைய திருப்திக்குரிய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் சில சட்டதிட்டங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். திருக்குறானிலே அல்லாஹ் அவனை திருப்தி கொண்ட அடியார்களை பற்றியெல்லாம் நமக்கு எடுத்துரைத்து, அவர்கள் எப்படிப்பட்ட நன்மையான செயல்களின் மூலம் இறைவனை திருப்திப்படுத்தினார்கள், இறைவனது பொருத்தத்தை பெற்றார்கள், எனவே அதுபோன்ற செயல்பாடுகள் முஸ்லிம்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் திருக்குறானிலே அவர்களை பற்றி சொல்லி, சில நபிமார்கள் இந்த உலகிலே செய்து காட்டிய, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளையும் அல்லாஹ் நம்மை பின்பற்றும்படி, அவைகளை கடைபிடிக்கும்படி நமக்கு உத்தரவிடுகிறான். அந்த அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே இறை கடமையாக ஆக்கிய ஒன்றுதான் யவ்முன் நஹர் என்று சொல்லுகிற துல்ஹஜ் மாதம் 10 நாளிலே நிறைவேற்றுகிற அந்த உலுஹியா என்கின்ற அந்த குர்பானி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து வந்தது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். உலகிலே அவர்கள் வாழ்ந்த காலம் முற்றிலுமாக இறைவனது கட்டளைக்கு உட்பட்டு தமது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு வினாடி கூட இறைவனுக்கு மாறு செய்யாது வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் முழுமையாக அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர்களை திருப்தி அடைந்து கொண்டான். அதன் காரணமாக அவருக்கு பொருத்தமான சந்ததிகளை அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தி கொடுத்தான். அவனது மனைவி, அவர்களின் மனைவிமார்களையும் அவர்களது பிள்ளைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக அமைத்துக் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நடைமுறையை எப்படி நினைவு சின்னமாக அல்லாஹ் அமைத்து வைத்தானோ, அதுபோல அவர்களது மனைவிமார்கள் சாரா ஹாஜர் அம்மையார்களது நடைமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு நினைவாக அமைத்து தந்திருக்கிறான். அதுதான் சென்ற வாரம் நான் சொல்லுகிற போது, சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே அந்த ஓடுகிற அந்த ஓட்டமும், ஜம்சம் கிணறும், இவைகளெல்லாம் ஹாஜராமையாரை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைவுபடுத்துவதாக மினாவிலே அவர்கள் சென்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்கு முற்பட்ட போது, அதற்கு அல்லாஹ்வுத்தாலா பகரமாக ஒரு ஆட்டை பகரமாக்கினான். அது உலக முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் அந்த தினத்திலே அந்த அதுபோன்று கடமையை நிறைவேற்றுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். மினாவிலே ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றி முடித்திருக்கிற அந்த ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய நிறைவாக, அது நிறைவு பெற்றதின் அடையாளமாக மினாவிலே லட்சக்கணக்கான ஆடுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட்ட அந்த இடத்திலே குர்பானி கொடுப்பதை நாம் காண முடியும். 5000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதரின் நடைமுறைகளை இந்த உலகிலே இன்று வரையிலும் அவர்களை நீடிக்க வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரையிலும் அந்த நடைமுறைகள் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும். காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைதான். குர்பானை கொடுப்பதால் என்ன கிடைக்கப் போகிறது, என்ன நன்மை கிடைக்கும், அவைகளால் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாம் ஆராய வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான், அந்த உத்தரவு அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள், அதன் மூலம் நிறைய திருப்தியை பெற்றுக் கொண்டார்கள். அதுபோல இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் அந்த செயலை செய்கிற போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வார்கள், அல்லாஹ் திருப்தி அடைந்து கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், மா ஹாதிஹி அலாஹியு, இந்த உலுஹியா என்பது என்ன என்று கேட்டார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிமுறையாகும் என்று சொன்னார்கள். காலு பமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிமுறை, ஆனால் அதில் எங்களுக்கு என்ன கிடைக்கும், அதில் நாங்கள் பெற்றுக்கொள்வது என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால பிக்குல்லி ஷாரத்தின் ஹசனத்துன், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மொழிக்கும் நன்மை உண்டு. காலு பசூப்பு யார சூழல்லாம், அப்படியானால் இந்த தும்பை ஆடு இருக்கிறது, அது அடர்த்தியான முடிகளை கொண்ட ஆடு, அந்த ஆட்டை கொடுத்தாலும் ஒவ்வொரு மொழிக்கும் நன்மை கிடைக்குமா என்று கேட்டபோது செல்லல்லாரும் சொன்னார்கள், காலதுக்குள்ளி சாரத்தின் மின சூப்பி ஹசனத்தும், தும்பை ஆட்டினுடைய ஒவ்வொரு மொழிக்கும் நன்மை உண்டு என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற போது அவர்கள் சொல்லுகின்ற பதிலை இங்கே கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இது என்ன, அல்லாஹி ஒலுகியா என்றால் என்ன என்று கேட்டபோது உங்களை தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடைமுறை என்று சொன்னார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், நமது முன்னோர்கள் எந்த வழிமுறைகளை கடைபிடித்தார்களோ அதை கடைபிடித்தால்தான் நடக்கும். அது அல்லாமல் தன்னுடைய சுய புத்தியை சுய சிந்தனையை செலுத்தி முன்னோர்களை புறக்கணித்து விட்டு அவர்களை தூஷித்து விட்டு அவர்களை பகிஷ்கரித்து விட்டு இந்த உலகில் ஒரு மனிதன் நேர்வழியை பெறவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இருக்கிறது, அந்த சலவாத்து எப்படி சொல்வது, நாங்கள் எப்படி செலவாச் சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது பெருமானார் செலவாஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த செலவாத்து தான் தரூர இப்ராஹிம் என்ற செலவாத்து. அத்தையாத்தில் ஓதுகிறோமே, அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வஆலா ஆலி சையிதுனா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஆலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எப்படி நீ செலவாத்து சொன்னாயோ அதுபோல எங்களது நாயகம் ரசூலுல்லாஹின் மீது நீ செலவாத்து சொல்வாயாக என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் என்ன புரிகிறது, ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொல்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர் குடும்பத்தார்களையும் ஏன் சொல்ல வேண்டும், ஏன் நினைவுபடுத்த வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் முழுவதும் அன்னாரும் அவர்களது குடும்பத்தாரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். எனவேதான் அல்லாஹ்வுத்தலா அவர்கள் என்னென்ன செயல்படுத்தினார்களோ அத்தனையும் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், தாடி வளர்த்துவதும் மீசையை கத்தரிப்பதும் அதுபோல ஹத்னா செய்வதும் ஆணத்து முடியை இறக்குவதும் மர்மஸ்தானத்தினுடைய அதாவது கம்கட்டு முடியை நீக்குவதும் வெக்கஸ்தலத்தினுடைய முடியை நீக்குவதும் வாய் கொப்பளிப்பதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் இதெல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தவைதான். எல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமர்கள் தன்னுடைய உடலுக்கு தேவையான சுத்தத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது அதையும் சுன்னத்தாக ஆக்கி வைத்து விட்டான். சாதாரணமாக செய்கின்ற ஒரு செயல் தான், மனிதனுக்கு முடி அதிகமாகிற போது நகம் அதிகமாகிற போது அதை வெட்ட வேண்டும், முடி
மொழியை சரிப்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். இது என்பது நடைமுறை, சாதாரண ஒரு நடைமுறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்தார்கள். எனவே அது சுன்னத்து, நீங்களும் அதை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் நமக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், முன்னோர்களது நடைமுறையை புறக்கணிப்பது என்பது கூடாது, எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஹாஜராமையார் என்ன அல்லாஹ்வுடைய நபியா? நபித்துவம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதா? எந்த பெண்களுக்கும் இந்த உலகத்திலே நபித்துவம் வழங்கப்படவில்லை. தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி தண்ணீர் தேடி போன அந்த ஓட்டத்தை ஹாஜிகளுக்கு முக்கியமான ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறானே, அது என்ன காரணத்தினால்? சைத்தான் கல்லறி இடையூறு செய்தான். அதனால் அந்த மூன்று இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கல்லறிந்தார்கள். இன்றைக்கு சைத்தான் எல்லாம் வந்து இடையூறு செய்வதற்கு இல்லை. அவர்கள் இருந்த போது அவன் மனித தோற்றத்திலே வந்து நேரடியாக அவர்களுக்கு காட்சி அளித்தான், அவர்கள் உள்ளத்திலே வசுவாசை ஏற்படுத்தினான். எனவே கல்லறி தெரிந்தார்கள். எத்தனையோ ஆண்டுகள் கழிந்து போய்விட்டன. இன்றைக்கு ஆஜிகளுடைய செயல்பாடுகளிலே மினாவிலே கல்லறிதல் என்பது இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஆஜியும் முழுமை பெறுவதில்லை. அந்த அளவுக்கு அந்த செயலுக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு செயலாக அது அமைந்து விட்டது. அதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரியவர்கள். எனவே அவர்கள் செய்த அத்தனையுமே இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஆன்மீகவாதிகள் என்று சொல்லுகிற சிலர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொண்ட காரணத்தினால், அவர்கள் என்ன காரணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றோம் என்று சொல்லுகிற போது, அவர்கள் எந்தெந்த சலவாத்துக்களை ஓதினார்களோ, எந்தெந்த திக்ருகளை ஓதினார்களோ, அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது. அதெல்லாம் சிறுக்கு இணை வைத்தல் என்று சொல்லுகிற போது, ஒருபோதும் இந்த உலகத்திலே திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியாது. அப்படி ஒரு நடைமுறை தான் இந்த நடைமுறை. இந்த நடைமுறை இஸ்லாத்திலே நமக்கு வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது. குர்பானி கொடுப்பது முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சாஃபி மசாபின்படி கட்டாய சுன்னத்து. இதை நிறைவேற்ற வேண்டும். அந்த மூன்று நாட்கள் குர்பானுடைய நாட்கள், இரவு 10, 11, 12 நாள் அசர் வரையிலும், இந்த மூன்று நாட்களிலே யாருக்கு இன்றைய கால நிறையப்படி 30,000 ரூபாய் பணமாகவோ அல்லது வெள்ளியாகவோ அல்லது வியாபார பொருள்களாகவோ இப்படி இருந்தாலும் சரி, தங்கமாக 85 கிராம் தங்கம் யாரிடத்திலே அன்றைய தினத்திலே இருக்கிறதோ, அந்த மூன்று நாட்களிலே இருக்கிறதோ, அவர்கள் குர்பானை நிறைவேற்ற வேண்டும். குர்பானை நிறைவேற்றுவது கடமை. சிறுவர்கள், பைத்தியக்காரர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை தவிர்த்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் கடமையாகும். இந்த கடமையை நிறைவேற்றும்படி அல்லாஹ் இங்கு உத்தரவு போடுகிறான். அன்றைய தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மா அமில ஆதமியு மின் அமலிஹி மின் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் ஹராகி தமி. அந்த யௌம நாரி என்று சொல்லுகிற துல்ஹஜ்ஜ மாதம் 10 நாளிலே நிறைவேற்றுகிற அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அமல் இது என்று சொன்னால், ரத்தத்தை ஓட்டுவதுதான். ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய மூன்றைத்தான் குர்பானிக்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வேற எங்கேயும் குர்பானி கொடுக்கக்கூடாது. இந்த மூன்று கால்நடைகளின் உயிர்களை அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கிற போது ரத்தம் ஓட ஓட வைக்குகின்ற அந்த செயல் தான் அந்த தினத்திலே அல்லாஹ்வுக்கு மிகப்பிரியமான செயல் என்று சொல்லிவிட்டு செல்லல்லாஹு சொன்னார்கள், இன்னஹால யாத்தி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா வஅகலாஃபிஹா. அந்த அறுக்கப்பட்ட அந்த பிராணி மர்மையில் வருகிற போது அவருடைய கொம்புகளோடும் குழம்புகளோடும் அவருடைய முடிகளோடும் அது கொண்டு வரப்படும். மக்கானின் அறுக்குகின்ற அந்த சொட்டு ரத்தம் இந்த பூமியில் எழுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்லாது, அதை கொண்டு நீங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான் நச்செய்தியை பெறுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைய தினத்திலே நீங்கள் ஒரு மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் இஹராக்கு தமிழ் என்று சொல்லுகிற அந்த ரத்தத்தை ஓட்டுகிற அந்த அமல் இல்லை என்று சொன்னால் அது நிகராகாது. எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதை மொத்தமாக சதக்கா செய்து விடலாமா? கூடாது. அடுத்துத்தான் இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அது மாதிரி அதை பங்கு வைக்க வேண்டும். அது அல்லாமல் அந்த காசை தர்மம் செய்து விடுகிறேன், அந்த பொருளை வாங்கி நான் மதரசாவுக்கு கொடுத்து விடுகிறேன், அவர்கள் எப்போ வேணும்னாலும் குர்பான் கொடுத்துக் கொள்ளட்டும் என்றெல்லாம் இங்கே செய்வதற்கு அனுமதி இல்லை. அன்றைய தினத்திலே பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈது அல்லாஹ்வுடைய தொழுகையை நிறைவேற்றிய பிறகு அவர்கள் செய்கின்ற முதல் கடமை, தொழுகை முடிந்த உடனேயே ரெண்டு ஆடுகள் அவர்களுக்கு கொண்டு வரப்படும். அதை ஹதீஸில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கொம்புகளை கொண்ட, கொழுத்த அடர்த்தியான முடிகளை கொண்ட, கருப்பும் வெள்ளையும் கலந்திருக்கிற, பார்ப்பதற்கு அழகான தோற்றமுடைய ஆடுகள், இரண்டு ஆடுகள் கொண்டு வரப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒன்றை அறுக்கிற போது முகமதுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக வேண்டும் அறுக்கிறேன் என்று சொல்வார்கள். மற்றொன்றை என்னுடைய உம்மத்திலே யாரெல்லாம் குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்காக நிறைவேற்றுகிறேன் என்று நியத்தி செய்து அந்த குர்பானை நிறைவேற்றுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அப்ப அந்த தினத்திலே அந்த செயல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்று 10 வருடங்களும் ஒரு வருடமும் கூட விடவில்லை, எல்லா வருடங்களும் குர்பானை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மீது அல்லாஹு தஆலா அந்த இபாதத் என்கின்ற அது ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம், அதை இஸ்லாமியர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நிறைவேற்றுகின்ற அந்த நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னதாக வருகிற இந்த துல்ஹஜ் மாதம் 10 நாட்களுமே சிறப்பிற்குரிய நாட்கள். செல்லல்லாஹு சொல்வார்கள், இந்த 10 நாட்களில் எவ்வளவு திக்ரி செய்ய முடியுமோ, தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்ல முடியுமோ, தக்பீர் சொல்ல முடியுமோ, தஸ்பீஹ் செய்ய முடியுமோ, அவ்வளவு அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு தஸ்பீஹுக்கும், ஒவ்வொரு தஹ்லீலுக்கும், ஒவ்வொரு தக்பீருக்கும் அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்த நன்மை இருக்கிறது. அதுபோல கடைசியாக வருகின்ற யோமுல் அரஃபா என்கின்ற அந்த நாள், 9வது நாள் துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இந்த உலகத்திலே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் ஏழை பணக்காரன் இன்றி, வெள்ளை கருப்பு என்ற நிறம் மாறுதலை வேற்றுமை இன்றி, மொழி வேற்றுமை இன்றி, எல்லா மனிதர்களும் ஒரே இடத்திலே சங்கமிக்கக்கூடிய ஒரு தினம் அரஃபாவுடைய தினம். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அல்லாஹுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்திற்காக, அது யாராக இருந்தாலும் சரி, ஏழையோ பணக்காரனோ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அந்த அரஃபா என்ற மைதானத்திலே ஒன்று கூடுகிற நேரம் தான் அந்த அரஃபாவுடைய நாள், 9வது நாள். அல்லாஹு தஆலா அந்த நாளைக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த நாளிலே நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறதை போல வேறு எந்த நாட்களும் நரகவாதிகள் விடுதலை செய்யப்படுவதில்லை, அவ்வளவு அதிகமான நரக விடுதலை பெறுகிற நாளாகும் அந்த நாள். அரஃபா என்ற அந்த மைதானம் இருக்கிறது மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மற்ற நாட்களில் அங்கு எந்த விசேஷமும் கிடையாது, எதுவுமே இருக்காது. ஒரு கட்டாந்தரை, ஒரு பாலைவனத்தை போன்று இருக்கும். ஹஜ்ஜுடைய நாட்களில் அந்த ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமே ஹாஜிகள் வந்து தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து சவுதி அரசாங்கம் அங்கே டெண்டுகளை அமைக்கிறது. அந்த இடத்திலே அத்தனை ஹாஜிகளும் தங்குவார்கள். அங்கு பெரிய இபாதத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கு ஏதாவது விசேஷமான தொழுகை இருக்கிறதா என்றால் கிடையாது. அவ்வளவு ஜனங்கள் ஒன்று சேர்கிறார்களே, ஏதாவது விசேஷமான ஒரு தொழுகையோ, ஒரு இபாதத்தோ, ஒரு பிரசங்கமோ எதுவுமே கிடையாது. அந்த இடத்திலே சூரியன் ஜவால் என்று சொல்லுகிற உச்சியிலிருந்து நீங்குவதற்கு முன்னால் அங்கு சென்று விட வேண்டும். மாலை சூரியன் மறைகிற வரை அங்கே இருக்க வேண்டும். அந்த இடம் ஏன் அவ்வளவு மகத்துவம் பெறுகிறது என்று சொல்லுகிற போது அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அல்லாஹ் எதையுமே விடவில்லை. மனிதர்களாக இருக்கிற யாருமே இவர்களை மறந்து விடக்கூடாது. முன்னோர்களின் பாசத்தையும், அவர்களுக்கு இருக்கிற அந்த நடைமுறைகளின் மதிப்பையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அந்த இடத்தை தேர்வு செய்தான். ஆதம் அலி இஸ்லாம், ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்ட பின்னால் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் தொடர்பு இல்லாமல், ஒருவருக்கொருவர் சந்திப்பு இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் ஒரு பக்கத்தில் இறக்கப்பட்டார்கள், ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பக்கத்தில் இறக்கப்பட்டார்கள். 2 பேர்களும் 40 வருடங்களுக்கு பிறகு இந்த அரஃபா என்ற அந்த இடத்தில் தான் வந்து சந்திக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கிறார்கள். எனவேதான் அறிமுகமான நாள், அறிமுகமான இடம் என்ற பெயர் அந்த இடத்திற்கு வந்தது. அதிலும் துல்ஹஜ் மாதம் 9வது நாளிலே அவர்கள் சந்தித்துக் கொண்ட காரணத்தினால் அந்த நாளுக்கும் அரஃபாவுடைய நாள் என்று பெயர் வந்தது. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது ஹிஜ்ரி 10 ஆண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிய பின்னால் அரஃபா மைதானத்திலே வந்து இறுதி பேருரையாற்றினார்கள். அந்த கடைசி பேருரை பிரசித்தி பெற்றது. உலகத்திலே முஸ்லிமான சமுதாயத்திற்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் அந்த இறுதி உரையில் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான், அல்யோம் அக்மல்து லகும் தீனுக்கும் வஅத்மம்து அலைக்கும் நியமத்தி வரலீது லகும் இஸ்லாம் தீனா. இந்த தினம் உங்களது மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன், உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். சுபச்செய்தியான வசனங்கள். அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டதும் இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டதுமான ஒரு வசனம் இறக்கப்பட்ட நாள் அந்த நாள். மகத்துவமிக்க அல்லாஹ் தஆலாவால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேவைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட நாள். எனதான் யூதர்களில் ஒருவர் சொன்னார், உமர்ல்லாவிடத்திலே உங்கள் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இருந்திருந்தால் அந்த நாளை நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார். நீங்கள் சொல்லுவது என்ன வசனம் என்று எனக்கு புரிகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த வசனம் அரபாவுடைய நாளிலே இறங்கியது, அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாகவும் இருந்தது, எங்களுக்கு அன்றைக்கு 2 திருநாள் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மகத்துவமிக்க இறைவசனம், அல்லாஹ்வுடைய கட்டளை முழுமைப்படுத்தப்பட்ட செய்தியை சொல்லுகிற வசனம், இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டதாக அங்கீகரிக்கப்பட்ட வசனம். அந்த வசனம் இறங்கியது அந்த அரபாவுடைய நாளிலே தான். அங்கே சென்று ஹாஜிகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் துவா செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபாவில் நின்று கொண்டு வெட்ட வெளியிலே வந்து இரு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். அதே நடைமுறையை கடைபிடித்து இன்றைக்கு அங்கு செல்லுகிற அத்தனை ஹாஜிகளும், அங்க வேற தொழுகையெல்லாம் கிடையாது, நெசிலான தொழுகைகளும் எதுவுமே கிடையாது, நூறு அசர தொழுகை, அந்த 2 ரக்அத்துகள் தொழுகையும் அங்கே பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது, அந்த பள்ளிவாசலை தொழுவதாக இருந்தால் 2 தொழும் ஜம்மு செய்து தொழுவார்கள் ஜமாத்தாக, இல்லை என்று சொன்னால் தனித்தனியாக அவர்களது அந்த டென்ட்களிலே இருந்து கூடாரங்களில் இருந்து தொழுவதாக இருந்தால் தனித்தனியாக அந்த 2 தொழுகைகளையும் உரிய நேரத்தில் சொல்ல வேண்டும். மீதம் இருக்கிற எல்லா நேரமும் துவா தான். அல்லாஹ் தஆலா சிறப்பிற்குரிய அந்த நாளை தன்னிடத்திலே கையேந்துவதற்குரிய நாளாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அந்த ஹாஜிகள் அங்கிருந்து கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படும். உங்கள் உறவினர்கள் யாராகிலும் அங்கு ஹஜ்ஜிக்கு சென்றிருந்தால் அதற்கு முந்தைய நாளிலே நினைவுபடுத்துங்கள், நமக்கு இந்த திங்கட்கிழமை வருகிறது அரபாவுடைய தினம், அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, அதற்கு முன்னதாக நினைவுபடுத்தி எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். துவா அவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நாளாகும் அந்த நாள். அந்த தினத்திலே ஹாஜிகள் அல்லாது மற்றவர்களை எல்லாம் அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னார். அரபாவுடைய தினத்திலே நோன்பு ஹாஜிகளுக்கு இல்லை, ஹாஜிகள் நோன்பு வைக்க கூடாது என்று சொன்னால் அதை விட உயர்வான ஒரு பணியில் அவர்கள் இருக்கிறார்கள். அன்றைய தினம் அவர்களுக்கு நோன்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது சில சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன சர்ச்சை, ரசூலுல்லாஹ் இன்றைக்கு நோன்பு வைத்திருப்பார்கள், ஏன்னா எல்லா வருஷமும் அரபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பார்கள். ஹஜ்ஜின் போது ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சிலர்கள் சொல்ல, சிலர்கள் இல்லை ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கவில்லை என்று சொல்ல, இந்த பேசி நடந்து கொண்டிருந்த போது உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அதை சோதிப்பதற்காக வேண்டி நான் ஒரு கோலையில பாலை கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிந்தினார்கள். அப்போது நாங்கள் விளங்கிக் கொண்டோம், ரசூலுல்லாஹ் அன்றைக்கு நோன்பு வைக்கவில்லை ஹஜ்ஜிலே இருந்த காரணத்தினால். மற்ற அத்தனை நாட்களும் மதீனாவிலே இருந்த காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளிலே நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்களை கேட்கப்பட்டது, சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சௌமி யௌமி அரஃபத அரபாவுடைய நாளில் நோன்பு பெற்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், காலை கஃபிரு ஸனத்துல் மாலியத்தி வல் பாக்கியா, இந்த நோன்பு கடந்த காலத்தினுடைய பாவங்களையும் வருங்காலத்திலே பாக்கி இருக்கக்கூடிய நாட்களின் பாவங்களையும் மன்னிக்கும் பரிகாரமாகும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு உயர்வான ஒரு நாள் அரபாவுடைய தினம், அப்படி உயர்வான இடம் அந்த அரபாவுடைய இடம் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதற்கு பிறகுதான் தொழுகை மறாவது நாங்கள் ஈது தொழுகிறோம். ஈது தொழுகை வருகிற போது பெருமானார் சிலாசன் நடைமுறைப்படுத்திய வழக்கத்தில் வைத்திருக்கிற செயல்முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஈதுல் அல்லஹா என்று சொல்லுகிற இந்த தொழுகையை கொஞ்சம் சீக்கிரமாக தொழுவார்கள், ஈதுல் ஃபித்ரை கொஞ்சம் தாமதமாக தொழுவார்கள். ஈதுல் ஃபித்ருக்கு பெருநாள் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு வருகிற போது ஏதாவது இனிப்பான பொருட்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்டு விட்டு வருவார்கள், பெரித்தம்பளம் போன்ற பொருட்களை. ஈதுல் அல்லாஹ்வுடைய நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு போய் உணவு அருந்துவார்கள். அதனால ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து நோன்பு வைப்பது என்று யாரும் விளங்கிக் கொள்ளாதீர்கள், அது நோன்பு அல்ல. அந்த தொழுகையை முடிந்த பிறகு சாப்பிடுவது சுன்னத்து, அந்த நடைமுறையை கடைபிடிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது ஒரு பாதை வழியாக வருவார்கள், போகிற போது இன்னொரு பாதை வழியாக போவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வெளியிலே சென்று தொழுகிற வளமை இருந்தது, பள்ளிவாசலை விட்டு வெளியிலே. வெளியிலே என்று சொன்னால் ரொம்ப தூரத்தில் எல்லாம் கிடையாது, மஸ்ஜித் நபியினுடைய வாசலுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத அந்த திடல் என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 முலம் வித்தியாசம், ஒரு 1500 அடி. அது ஒரு வட்ட வழியாக இருந்தது. ஏன் சிலதாசன் பள்ளிவாசலை விட்டு வெளியிலே போய் தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை சஹாபாக்களும் முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்தீஸீன்களும் விளக்கி இருக்கிறார்கள். மதீனாவிலே சிலதாசன் தொழ வைக்கின்ற காரணத்தினால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களிலே இருந்தும் ஊர்களிலே இருந்தும் நிறைய பேர்கள் ஈதுடைய அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி அங்கே வருவார்கள். ஜனக்கூட்டம் அதிகமாகி மஸ்ஜித் நபவியிலே தொழ வைக்க முடியாத நிலை ஏற்படுகிற போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மைதானத்திலே சென்று தொழுதிருக்கிறார்கள். பள்ளிவாசலே இடம் பற்றாக்குறை. ரெண்டாவது, பள்ளிவாசலே தொழுவதை விட ஒரு மைதானத்திலே தொழுகிறது என்று சொல்லுகிற போது அது கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும். ஏன்னா பள்ளிவாசல்ல வலது பக்கம் இடது பக்கம் மேல கீழே நல்லா நின்று இருப்போம். ஆனால் மைதானங்களில் இருக்கிற போது அத்தனை முஸ்லிம்களும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து தொழுகிற அந்த நிலை வருகிறது. எனவேதான் மஸ்ஜித் நபவியை விட்டு வெளியிலே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்னஹு அஸாபஹு மத்ரன் ஃபீ யௌமி ஈதின், ஈதுடைய தினத்திலே மழை போன்று ஏதாவது காரணங்கள் ஏற்பட்டு விட்டது, மழை பெய்து விடுகிறது என்று சொன்னால் மழை வந்துவிட்டால் பள்ளிவாசல தான் தொழுவார்கள். ரசூலுல்லா இருக்கிற போதே மதியனாவில் மட்டும்தான் அது நிலை நீடித்துக் கொண்டிருந்தது. மக்காவிலே ஹரம் ஷரீஃபில வெளியிலே சென்று தொழக்கூடாது, ஹரமில தான் தொழுக வேண்டும், ஹரமில தான் அந்த ஈது தொழுகை நிறைவேற்ற வேண்டும். சொன்னால் மைதானம் என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், மைதானம் என்பது கல்யாண மண்டபங்களோ ஸ்கூலுடைய பள்ளி வளாகங்களோ அல்ல, மைதானம் என்பது வெட்ட வெளி. ஹதீஸிலே வருகிறது அந்த மைதானங்களிலே மிம்பரும் கூட அமைக்கப்படுவதில்லை, மிம்பர் இல்லாமல் தான் பெருமானாசலாம் குதுபா ஓதி இருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய குலபா ராசிதனுடைய காலத்திலும் மிம்பர் படி இல்லாமல் தான் அந்த மைதானங்களிலே குதுபா நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வெட்டவெளியாக இருக்கிற இடத்தில் தான் தொழுகை நடந்திருக்கிறது. இப்போது கல்யாண மண்டலங்களிலே நாங்கள் திடலே தொழுகை நடத்துவோம் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது, அது திடலாது. திடல் மைதானம் என்று சொன்னால் முதல் என்னன்னு விளங்கணும், இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நீங்க முதல்ல விளங்குங்கள், அது திடல் அல்ல. ஸ்கூலுடைய அதாவது சர்ச்சைகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களில தொழுகை நடத்துகிறார்கள், மேல இயேசுநாதருடைய சிலை இருக்கும், அதுக்கு நேர் கீழே நின்று இமாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்வார். ஒரு இடத்துல போட்டோவோடு போட்டிருந்தார்கள் அந்த காட்சியை. இதெல்லாம் அவசியம் இல்லாதது. எங்கே பொதுமக்கள், அதாவது ஊர் மக்கள் அத்தனை பேர்களும், 4 மஹல்லாக்கள் 5 மஹல்லாக்கள் இணைந்து எல்லா முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து தொழக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சிறப்பு. இஸ்லாத்திலே அது வாஜிபோ சுன்னத்தோ அல்ல, மைதானத்திலே சென்று தொழுவது வாஜிபோ சுன்னத்தோ அல்ல, ஒரு சிறப்பு. வாய்ப்பு இருக்குமானால் அப்படி தொழுகலாம், அது அல்லாது இருக்குமானால் அவர்களுடைய மசூதிகளிலே தொழுகை நிறைவேற்றுவதுதான் சிறப்பானது, அதுக்காக போக வேண்டியதில்லை. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களையும் அனுமதித்தார்கள், அதுக்கு பிறகு தடுக்கப்பட்டது. அது காரணம் என்ன என்று சொன்னால், அன்றைய தினத்திலே பெண்கள் பள்ளிவா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்தை அவருடைய குத்பாவை கேட்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் முடித்து விட்ட பின்னால் ஜனங்களிடத்திலே இஸ்லாத்திற்காக வேண்டி நிதி திரட்டுவார்கள். அப்படி இருக்கிற போது பெண்களின் பக்கமாகவும் பிலால் அவர்களை அனுப்பி வைப்பார்கள். பெண்களே, உங்களது சதகாக்களை நீங்கள் அதிலே போடுங்கள் என்று சொல்வார்கள். பெண்கள் தங்களுடைய கொண்டு வந்திருக்கிற சதகாக்களை அதிலே போடுவார்கள். சில பெண்கள் காதனுடைய காதணிகளையும் கையிலே போட்டிருக்கக்கூடிய வலைகளையும் கூட கலட்டி பிலால் அவர்கள் ஏந்தி வருகிற துண்டிலே போடுவார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அவர்களும் நன்மை பெற வேண்டும், ஆண்களுக்கு நிகராக அவர்களும் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவைகள்லாம் நடைபெற்றன. அது கட்டாயமாக்கப்படவில்லை. கண்டிப்பாக அவர்கள் மைதானத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயமாக்கப்படவில்லை, வலியுறுத்தப்படவில்லை. ஏதோ சொல்லி இஸ்லாத்திலே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நுழைத்துக் கொண்டு மிகப்பெரிய குழப்பங்கள் ஈதிடுவுடைய தினத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அன்புக்குரி சகோதரர்களே, சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல பெண்களுக்குன்னு தனியா ஜமாத்து ஏற்பாடு செய்திருக்கோம். வேற எந்த மைதானத்துக்கும் போக வேணாம், இங்க வந்து தொழுதா போதும். அதுபோல நீங்களும் சொல்கிறோம், உங்களுக்கும் சொல்கிறோம், மைதானம் என்று சொல்லி சொல்வதெல்லாம் ஒரு அலாரமான வார்த்தை, அது மைதானம் அல்ல. முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கு போய் சரோஜினி ஹால்ல தொழுகிறதுக்கு பள்ளிவாசல வந்து தொழுதா நன்மை இருக்கிறது. இங்கிருந்து சரோஜினி ஹாலுக்கு நீங்க போனா ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை கிடையாது, பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிற போது நன்மை உண்டு. எனவேதான் செல்லலாசம் அவர்கள் அந்த தொழுகைக்காக வேண்டி வருகிற போது பாதை மாற்றி வருவார்கள். நன்மை அதற்கு கிடைக்கும் என்ற காரணத்தினால் பள்ளிவாசலுக்கு வருகிற நன்மைகளை அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அந்த ஒரு நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். ஈதுடைய தினத்தன்று அந்த தபு அந்த உலகியா என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவது இஸ்லாமியர்கள் மீது மிக முக்கிய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் அந்த ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய நாள், அன்றைய தினத்திலே நோன்பு இருப்பது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினத்திலே இருந்து 13ஆம் நாள் அசர் வரையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் தஷ்ரீக் என்று சொல்லுகிற அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்கின்ற தக்பீரை தொழுகைக்கு பின்னால் ஒரு முறை சொல்வது கடமையாகும், கட்டாயமாகும். ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, மூன்று முறை சொல்வது சுன்னத்தாகும். எனவே அவைகளை கடைபிடித்து இந்த ஈதுல் அல்லாஹ்வுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எதிலே இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டு அவைகளை செயல்படுவதற்கு நாம் முனைய வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் செய்கிற அத்தனை காரியங்களையும் மக்பூலானவைகளாக அங்கீகரித்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கியருவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்